Welcome once again to Words of Life.
மீண்டுமாய் ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
Once again we want to turn to God's word.
மீண்டுமாய் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் போக விரும்புகிறோம்.
And understand what Jesus taught us about the new covenant.
புது உடன்படிக்கை குறித்து இயேசு என்ன போதித்தார் என்பதை நாம் தியானிக்க போகிறோம்.
The first time we read these words is in Luke chapter 22.
முதலாம் முறையாக லூக்கா சுவிசேஷம் 22 அதிகாரத்திலே நாம் இந்த புது உடன்படிக்கை வார்த்தை குறித்து
வாசிக்கிறோம். Jesus said that in relation to the blood that he was shedding.
இயேசு சிந்த போகிற ரத்தத்தை குறித்து அவர் அதை சொல்கிறார்.
Luke 22 verse 20 he says this cup which is poured out for you is the new covenant in my blood.
உங்களுக்கு இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தத்தினாலாகிய புது உடன்படிக்கையா இருக்கிறது என்று 20 வசனத்திலே வாசிக்கிறோம்.
Now the people who heard that, those Jewish disciples of his had only heard about an old covenant established by Moses.
அங்கே இருந்த யூத மக்கள் யூத சீஷர்கள் அவர்கள் பழைய உடன்படிக்கையை தான் கேள்விப்பட்டிருக்கிறார்கள். மோசேயின் மூலமாய் வந்த அந்த உடன்படிக்கை.
So when Jesus said a new covenant,
ஒரு புது உடன்படிக்கை என்று இயேசு சொல்லும்பொழுது
they probably didn't understand what it meant.
அது என்ன என்று அவர்களுக்கு விளங்கவில்லை.
It was only after the Holy Spirit came that they began to understand what this new covenant all was about.
பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு தான் அவர்கள் இந்த புது உடன்படிக்கை என்றால் என்ன என்பதை விளங்கிக் கொள்ள ஆரம்பித்தார்கள்.
The Bible says that the devil blinds the minds of those who don't believe.
அவிசுவாசமாய் இராதவருடைய கண்களை மனக்கண்களை குருடாக்குகிறான் சாத்தான் என்று நாம் பார்க்கிறோம்.
So that they don't see the light of the glory in the gospel.
சுவிசேஷத்திலே இருக்கக்கூடிய அந்த சுவிசேஷத்தின் மகிமின் பிரகாசத்தை காணக்கூடாதபடிக்கு கண்களை குருடாக்குகிறான்.
That is something which the devil seeks to do even to believers.
விசுவாசிகளுக்கும் இதைத்தான் அவன் செய்ய முயற்சிக்கிறான்.
Notice these words in 2 Corinthians in chapter 4.
2 கொரிந்தியர் 4 அதிகாரத்திலே உள்ள இந்த வசனத்தை நீங்கள் பாருங்கள்.
Whenever we read scripture, we must always try to understand the context in which it is written.
எப்பொழுதெல்லாம் நாம் வேத வசனத்தை வாசிக்கிறோமோ அது எந்த பின்னணியிலே எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
In 2 Corinthians 4 verse 4.
2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 4 வசனம்.
It speaks of Satan as the god of this world.
இந்த உலகத்தினுடைய தேவனானவன் பிசாசு என்பதை குறித்து பேசுகிறது.
And he blinds the minds of the unbelieving so they might not see the light of the gospel of the glory of Christ who is the image of God.
கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய கண்களை கூடாக்கினான் என்று வாசிக்கிறோம்.
There is a light in the gospel.
சுவிசேஷத்திற்கென்று ஒரு ஒளி உண்டு.
But Satan can blind people's eyes so that they don't see that light.
அந்த ஒளியை பார்க்க கூடாதபடிக்கு சாத்தான் கண்களை குருடாக்கி விட முடியும்.
And this light is the light of the good news of the glory of Christ.
கிறிஸ்துவின் மகிமையின் அறிவாகிய ஒளிதான் அந்த ஒளி.
It's not just forgiveness of sins.
பாவ மன்னிப்பு மட்டுமல்ல.
See in chapter 3 verse 18 he is saying how we can partake of this glory of Christ.
இந்த கிறிஸ்துவின் மகிமையிலே நாம் எப்படி பங்கடைவது என்பதை குறித்து 3 அதிகாரம் 18 வசனத்திலே பேசுகிறார்.
And in the earlier section of that chapter, chapter 3, he's talking about God has made us, verse 6, chapter 3, 6, servants of a new covenant.
அந்த 3 அதிகாரத்திலே மீதியுள்ள வசனங்களிலே குறிப்பாக 6 வசனத்திலே அவர் சொல்லுகிறார் புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராகும்படிக்கு.
He says when people read the old covenant verse 14 they can't understand this because there's a veil over their eyes.
பழைய ஏற்பாடை வாசிக்கப்படுகையில் அது அவர்களுக்கு விளங்குகிறதில்லை. ஏனென்று சொன்னால் அவர்களுடைய மனதில் ஒரு முக்காடு இருக்கிறது.
But when they turn to the Lord verse 16 this veil is taken away.
அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் பொழுது அந்த முக்காடு எடுபட்டு போகும்.
And that Lord is not Jesus Christ verse 17 but the Holy Spirit verse 17.
அந்த கர்த்தர் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவை குறிப்பதல்ல 17 வசனத்திலே கர்த்தரே அந்த ஆவியானவர் என்று வாசிக்கிறோம்.
So if I don't turn to the Holy Spirit for light I will have this veil over my eyes.
ஆகவே இந்த வெளிச்சத்திற்காக ஒளிக்காக பரிசுத்த ஆவியானவரிடத்திலே நான் திரும்பாவிட்டால் எனக்கு முக்காடுதான் இருக்கும்.
So if I put a sheet of cloth over this Bible, how will I understand anything written there?
இந்த வேதாகமத்தின் மேலே ஒரு திரையை நான் போட்டுவிட்டால் அதில் எழுதப்பட்டதை எப்படி நான் விளங்கிக் கொள்ள முடியும்?
And that is how I'll be blind when I try to understand the scripture without the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவருடைய உதவி இல்லாமல் ஒத்தாசை இல்லாமல் வேதத்தை வாசிக்கும் பொழுது இதே காரியம்தான் எனக்கு நடைபெறும்.
So the way that God of the world blinds people is by making them study scripture intellectually without the revelation of the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்பாடு இல்லாமல் தங்களுடைய சொந்த அறிவை பயன்படுத்தி இந்த புத்தகத்தை வாசிக்க வைக்கிற விதத்திலே தான் இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் கண்களை குருடாக்குகிறான்.
Now there are many things that are in the new covenant.
புது உடன்படிக்கையிலே பல காரியங்கள் இருக்கிறது.
Forgiveness of sins is the first thing.
முதலாவது காரியம் பாவ மன்னிப்பு.
In the Old Testament sin was only covered.
பழைய உடன்படிக்கையிலே பாவமானது மூடப்பட்டது என்று
it is cleansed.
இப்பொழுது அது சுத்திகரிக்கப்படுகிறது.
Sin could not be cleansed in the old covenant.
பழைய உடன்படிக்கையிலே பாவமானது சுத்திகரிக்கப்பட முடியவில்லை.
Because they shed the blood of bulls and goats pointing to Christ.
காளை வெள்ளாட்டுக்கடா இவனுடைய ரத்தம் தான் கிறிஸ்துவை குறிக்கும்படியாக சிந்தப்பட்டது.
There is a difference between being covered and cleansed.
மூடப்படுவதற்கும் சுத்திகரிக்கப்படுவதற்கும் வித்தியாசம் உண்டு.
If all my sins are written on a black board and you put a sheet over it, it's covered.
என்னுடைய பாவங்களை எல்லாம் ஒரு கரும் பலகையில் எழுதி நீங்கள் அதை ஒரு திரையை போட்டு மூடிவிட்டால் அது மூடப்பட்டு விட்டது.
But if you lift up the sheet, you can see it.
அல்லது அந்த திரையை விலக்கி பார்க்கும்போது எழுதப்பட்ட பாவங்கள் அங்கேதான் இருக்கும்.
If you take a wet cloth and wipe out that black board, it is cleansed.
ஆனால் ஒரு ஈர துணியை எடுத்து அந்த பலகையை அழைத்து விட்டால் அது சுத்திகரிக்கப்பட்டு விட்டது.
Now many people say, I'm covered by the blood of Jesus.
நான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மூடப்பட்டிருக்கிறேன் என்று அநேகர் சொல்லுகிறார்கள்.
That is one of the many unscriptural expressions used by Christians.
கிறிஸ்தவர்கள் பயன்படுத்தக்கூடிய வேதத்தில் சொல்லப்படாத ஒரு அநேக வாசகங்களிலே இதுவும் ஒன்று.
There are many many expressions like that.
இதுபோல பல வாசகங்களை கிறிஸ்தவர்கள் பயன்படுத்துகிறார்கள்.
Like at the foot of the cross.
சிலுவையின் அடியில் என்று பாடுகிறார்கள்.
We are not to be on the foot of the cross, we are to be crucified with Christ on the cross.
நாம் சிலுவையின் அடியிலே இருக்க முடிய அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, அந்த சிலுவிலே கிறிஸ்துவோடு கூட சிலுவிலே அடிக்கப்பட்டவர்களாக இருக்க முடிய அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
Our sins are not covered by the blood of Christ.
நம்முடைய பாவங்கள் இயேசுவின் ரத்தத்தினால் மூடப்படவில்லை.
They are cleansed according to 1 John chapter 1 verse 7 and 9.
1 யோவான் 1 7 9 இன் படி அவைகள் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது.
And there are many other areas where people have not understood this new covenant.
இன்னும் பல விதங்களிலே இந்த புது உடன்படிக்கை ஜனங்கள் விளங்காமல் இருக்கிறார்கள்.
So just like the devil blinds the unbelievers from even knowing that Christ died for their sins.
கிறிஸ்து தங்கள் பாவங்களுக்காக மரித்தார் என்பதை அறியக்கூடாத அளவுக்கு அவிசுவாசிகளை சாத்தான் குருடாக்கியிருக்கிறது போல,
He has blinded the minds of many so-called believers also from knowing that Christ can save them from all their sins.
அவருடைய எல்லா பாவங்களிலிருந்தும் கிறிஸ்து விடுதலையாக்க முடியும் என்பதை பார்க்க கூடாதபடிக்கு விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்கிற அனைவருடைய கண்களை குருடாக்கி விட்டார்.
Forgiveness and salvation are not both the same.
ரட்சிப்பும் மன்னிக்கப்படுதலும் இரண்டும் ஒன்று அல்ல.
Let's take an example.
உதாரணமாக,
supposing I tell my little boy not to go out on the road because they are digging a deep ditch there.
பையனே நீ வந்து ரோட்டுக்கு போகாதே, அங்கு சாக்கடை குழியை வெட்டி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறேன்.
8 foot ditch there they are digging.
8 அடி பள்ளத்தை நோண்டிக் கொண்டிருக்கிறார்கள், தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள்.
This 3 year old boy disobeys me and falls into that ditch.
3 வயது மகன் கீழ்ப்படியாமல் அங்கே வெளியே போய் அந்த குழிக்குள்ளாக விழுகிறான்.
Cries out from there saying daddy daddy.
அப்பா அப்பா என்று அந்த குழிக்குள்ளாக இருந்து கத்துகிறான்.
And I go there and say son what happened?
மகனே என்ன நடந்தது என்று அங்கே போய் கேட்கிறேன்.
From the bottom of the pit he says daddy I'm sorry I disobeyed you I fell down here.
குழியின் ஆழத்திலிருந்து மகன் கத்துகிறான், அப்பா நீங்க சொன்னீங்க கேட்காம நான் இங்க வந்து விழுந்து விட்டேன், என்னை மன்னியுங்கள் என்று கேட்கிறான்.
And I say okay son I forgive you.
சரி மகனே உன்னை மன்னித்து விட்டேன்.
Goodbye.
நல்லது.
Have I forgiven him?
நான் மன்னித்து விட்டேனா?
Yes.
ஆ மன்னித்து விட்டேன்.
Have I saved him?
நான் அவனை ரட்சித்திருக்கிறேனா?
No.
இல்லை.
Many people are forgiven but not saved.
அநேகர் மன்னிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் ரட்சிக்கப்படவில்லை.
They are not saved from the pit of sin.
பாவம் என்கிற குழியிலிருந்து விடுதலையாக்கப்படவில்லை.
And all their life they believe Jesus cannot save them.
அவருடைய வாழ்க்கை முழுவதுமாய் இயேசு தங்களை மீட்க முடியாது என்றுதான் நம்புகிறார்கள்.
Just like so many unbelievers in the world don't believe that Jesus can forgive them immediately.
உலகத்திலே எத்தனையோ அவிசுவாசிகள் இயேசு எங்களுடைய பாவங்களை உடனடியாக மன்னிக்க முடியாது என்று நம்பிக்கொண்டிருக்கிறது போல.
So we need to understand clearly what the new covenant is.
அது புது உடன்படிக்கை என்றால் என்ன என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும்.
The Holy Spirit has come to explain it to us.
பரிசுத்த ஆவியானவர் இதை விளக்க முடியாக நமக்கு வந்திருக்கிறார்.
Now in the old covenant,
பழைய உடன்படிக்கையில்,
we saw that in an earlier study.
நாம் இதற்கு முந்தைய நிகழ்ச்சிகளிலே நாம் பார்த்தோம்.
The Ten Commandments.
10 கட்டளைகளை குறித்து பார்த்தோம்.
It was basically thou shall do this and thou shall not do that.
இதை செய்வாயாக, இதை செய்யாதிருப்பாயாக என்றுதான் இருக்கிறது.
Then thou shall do this and thou shall not do that.
பிறகு இதை செய்யக்கூடாது, இதை செய்வாயாக.
There were commands saying you must do this and you must do that.
நீரே செய்ய வேண்டும், நீரே செய்ய கூடாது என்று சொல்லக்கூடிய கட்டளைகள்.
You must not do that.
நீ அதை செய்ய கூடாது.
But when it comes to the new covenant,
ஆனால் புது உடன்படிக்கை என்று வரும்பொழுது,
we read of it in Hebrews chapter 8.
எபிரேயர் 8 அதிகாரத்தில் அதை குறித்து வாசிக்கிறோம்.
The terms of the new covenant are described in Hebrews chapter 8.
இந்த புது உடன்படிக்கையின் நிபந்தனைகள் இந்த 8 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது.
And let's read them.
அதை நாம் வாசிப்போம்.
First of all in verse 7 it says that first covenant is faulty, that's why there is a need for a second one.
ஏழாம் வசனத்திலே பார்க்கிற முதலாம் உடன்படிக்கை பிழை இருக்கிறதா இருக்கிறது, ஆகவே தான் நமக்கு இரண்டாம் உடன்படிக்கை தேவைப்படுகிறது.
Is it right to say the first covenant was faulty when God himself established it?
தேவனே அதை ஏற்படுத்தி இருக்கும்போது முதலாம் உடன்படிக்கை பிழை இருக்கிறது என்று சொல்லுவது சரியா?
That's what the Bible says.
வேதம் அது இப்படி தான் சொல்லுகிறது.
But not faulty in the sense we understand other earthly things.
பூமிக்குரிய காரியங்களிலே பிழை என்று நான் விளங்கிக் கொள்கிறது போல அந்த ஒரு பிழை அல்ல.
See, a company may make a model of a car and discover a fault in it and produce a second model of the car.
ஒரு கம்பெனியிலே ஒரு காரை உற்பத்தி செய்கிறார்கள், அந்த முதல் காரிலே உள்ள குறைகளை கண்டுபிடித்து அதை களைந்து விட்டு இரண்டாவது காரை செய்கிறார்கள்.
That is not how God made a new covenant.
தேவன் இந்த ஒரு விதத்திலே புது உடன்படிக்கை உண்டாக்கவில்லை.
Discovering some fault in the first covenant.
ஏதோ முதல் உடன்படிக்கையில் தவறு இருக்கிறது, ஆகவே திருத்திக் கொள்வோம் என்று சொல்லி
Perfect, he never makes a mistake.
Devan purnamanavar thavaru seigiravare alla.
He deliberately gave the old covenant to teach man a lesson.
Manivinukku oru paadathai kattru kodukkumbadiyaga vendum endre oru mudalam udambadikki kodutar.
So when it says it's faulty,
pulai irukkirathu endru sonnal,
it's faulty in the sense that it cannot lead man to perfection, to overcome sin.
Manidhanai paavathai merkollakoodiya oru vaalkaikkullaga purnathukkullaga nadatha mudiyadhu endra reethiyile than idu pulai irukkirathu.
But then God never gave it to lead man to overcome sin.
Anal paavathai merkolla mudiyaga andha urunmadikku kodukavillai.
No, the purpose of the old covenant was to show man his sin.
மனிதனை பாவம் என்றால் என்ன என்பதை காண்பிக்க முடியாததான் முதலாம் உடன்படிக்கை கொடுக்கப்பட்டது.
It's like a mirror that shows you your face.
உங்களுடைய முகத்தை காண்பிக்கக்கூடிய ஒரு கண்ணாடியை போல.
If there is dirt in your face,
உங்களுடைய முகத்தில் ஒரு அழுக்கு இருக்குமா?
You need a mirror to see it.
அதை பார்ப்பதற்கு ஒரு கண்ணாடி தேவை.
The law was like that mirror.
பிரமாணமானது அந்த கண்ணாடியை போல இருக்கிறது.
But you don't wipe your face with that mirror.
ஆனால் அந்த கண்ணாடியை வைத்து உங்கள் முகத்தை துடைத்துக் கொள்வீர்களா?
That mirror cannot cleanse your face.
அந்த கண்ணாடி உங்களுடைய முகத்தை சுத்திகரிக்க முடியாது.
So we can say that mirror is faulty as far as cleansing your face is concerned.
ஆகவே உங்களுடைய முகத்தை சுத்தம் செய்கிற காரியம் என்று வரும்பொழுது அந்த கண்ணாடி பழைய உள்ளது என்று சொல்லலாம்.
It's very good to show you your fault.
ஆனால் உங்களுடைய குறையை காண்பிப்பதற்கு நல்ல ஒரு கருவி கண்ணாடி.
It cannot help you to cleanse it away.
ஆனால் அதை சுத்திகரிப்பதற்கு அந்த கண்ணாடியால் முடியாது.
In that sense, the old covenant was faulty. It had a shortcoming. It could not help man to be delivered from sin.
ஆகவே இந்த ரீதியிலே சொல்லப்போனால் தான் முதலாம் உடன்படிக்கையானது பழைய உள்ளதாக இருக்கிறது, அது மனிதனுடைய பாவத்தை சுத்திகரிக்க முடியாது.
And that is why God established a second covenant.
ஆகவே தான் தேவன் இரண்டாம் உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார்.
First of all, he kept man under the old covenant for 1500 years to teach them, no matter how hard you try, you will never come to my standard.
எவ்வளவு கடுமையாய் முயற்சித்தாலும் என்னுடைய தரத்துக்கு உன்னாலே வர முடியாது என்பதை கற்றுக் கொடுக்க முடியாது. கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகள் முதலாம் உடன்படிக்கை கீழாக ஜனங்களை வைத்திருந்தார்.
Especially the 10th commandment, which dealt with inward sin.
குறிப்பாக 10th கட்டளை, அது அந்தரங்கத்திலே இருக்கக்கூடிய பாவத்தோடு கூட இடைபடக்கூடிய ஒரு கட்டளை.
Best people in Israel could not make it.
இஸ்ரவேலிலே இருக்கக்கூடிய மென்மையான மக்கள் கூட அதை கடைபிடிக்க முடியவில்லை.
Nobody in the human race is ever able to keep that commandment.
மனித வர்க்கத்தில் யாருமே இந்த கட்டளை கைக்கொள்ள முடியாமல் இருந்தது.
That was God's way of teaching man, you can never reach my standard.
நீ ஒரு காலம் என்னுடைய தரத்தை அடைய முடியாது என்பதை ஜனங்களுக்கு போதிக்கக்கூடிய ஒரு விதமாக
தேவன் அதை ஏற்படுத்தினார். The old covenant is all have sinned and come short of the glory of God.
ஆகவே பழைய உடன்படிக்கையுடைய முடிவை நாம் என்ன சொல்லலாம் என்று சொன்னால், எல்லாரும் தேவ மகிமையற்றவர்களாகி அவர்கள் பாவம் செய்தார்கள்.
And so that was the preparation to lead us to the second covenant.
ஆகவே இரண்டாம் உடன்படிக்கைக்குள்ளாக நம்மை நடத்துவதற்கு ஆயத்தமாகத்தான் முதலாம் உடன்படிக்கை இருந்தது.
In Galatians 3 we read that the law is like a schoolmaster to lead us to Christ.
கலாத்தியர் 3 அதிகாரத்திலே பிரமாணமானது நம்மை உபாத்தியாயரிடத்தில் நடத்தக்கூடியதான ஒரு வழிகாட்டியாக இருந்தது என்று வாசிக்கிறோம்.
Just like we finish school and then go to college,
or palli padipe mudithu kalluri padippukku povadhu pole.
But you can't go to college if you have not finished learning everything you need to learn in school.
Pallile padikka vendiya kaariyangalai padikkavittal nam kallurikku poga mudiyadhu.
So what is the law trying to teach you?
Agave pramaanam ungalku edhai bodhikkira?
You have to learn that lesson before you go to college.
Kalluriki povadhukku munbadhaga indha paadathai kattrukolla vendum.
The college is the life of grace.
Kalluri vaalkai endru kirubai vaalkai pole.
The law teaches us you can never come to God's standard no matter how hard you try.
எவ்வளவு கடினமாய் முயற்சித்தாலும் ஒரு காலம் நீ தேவனுடைய தரத்துக்கு வர முடியாது என்பதை முதலாம் உடன்படிக்கை போதிக்கிறது.
Human ability, no human being will be able to reach God's standard.
மனிதனுடைய திறமையை வைத்துக்கொண்டு எந்த ஒரு மனிதனும் தேவனுடைய தரத்தை அடையவே முடியாது.
Have you learned that?
இதை கற்றுக்கொண்டீர்களா?
Many Christians have not learnt it.
அநேக கிறிஸ்தவர்கள் இதை கற்றுக்கொள்ளவில்லை.
Their sins are forgiven.
அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது.
They haven't understood that even overcoming sin is something they cannot accomplish.
பாவத்தை மேற்கொள்ளுகிற வாழ்க்கை கூட வர முடியாது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள்.
We know that many people in the world seek for forgiveness of sins through their own efforts.
உலகத்திலே அநேக ஜனங்கள் பாவ மன்னிப்பை தங்களுடைய சொந்த கிரியைகளினாலே முயற்சிகளினாலே தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் அறிவோம்.
It's very difficult for them to understand the message we preach. that you cannot do anything to get forgiveness of your sins.
பாவமன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு நீங்களாக ஒன்றுமே செய்ய தேவையில்லை என்பதை அவர்களுக்கு சொன்னால் அதை அவர்கள் விளங்கிக் கொள்வதற்கு கடினமாக இருக்கு.
And we who are born again Christians have received it freely.
மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்களாகிய நாம் இதை இலவசமாய் பெற்றுக்கொண்டோம்.
We say Christ did everything for us.
கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் செய்தார்
என்று சொல்கிறோம்.
நாம் அதை ஏற்றுக்கொண்டோம்.
Our sins are forgiven and we are happy.
நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் சந்தோஷமுள்ள
இருக்கிறோம். Around us people are rolling on the ground and still struggling to get forgiveness of sins.
ஆனால் நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாதபடி கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்.
That is the level of forgiveness.
அதுதான் மன்னிப்பினுடைய நிலைமை.
Now let's go to the next level of victory over sin.
இப்பொழுது பாவத்தின் மேலே ஜெயம் கொள்ளக்கூடிய வாழ்க்கைக்கு போவோம்.
This is what the new covenant is all about.
இதுதான் புது உடன்படிக்கையை சொல்லக்கூடியதான
பாவம். Again we find the same story.
இப்பொழுதும் அதே கதையை தான் பார்க்கிறோம்.
But it's not unbelievers this time.
இப்பொழுது அவிசுவாசிகள் அல்ல.
It's born again believers.
மறுபடியும் பிறந்த விசுவாசிகள்.
Who are also struggling and rolling around trying to get victory over sin.
பாவத்தின் மேல் ஜெயம் பெறுவதற்கு அவர்களை போராடி உருண்டு கொண்டே இருக்கிறார்கள்.
They are not rolling on the ground to get forgiveness. They know forgiveness is a free gift.
பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்வதற்காக அவர்கள் உருளுவதில்லை என்றால் அது இலவசமாய் வரக்கூடிய ஈவென்ட் அறிந்திருக்கிறார்.
But to get victory over sin.
ஆனால் பாவத்தின் மேல் ஜெயம் பெறுவதற்கு
having begun in the spirit they are going to be perfected by the flesh.
இப்பொழுது ஆவியிலே ஆரம்பம் பண்ணி இருக்கிற அவர்கள் மாம்சத்திலே முடிக்கப் போகிறோம் என்று
நினைக்கிறார்கள். And try and try and try and try and they don't succeed.
முயற்சி செய்து பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை.
They have to come to an end of themselves.
இப்பொழுது அவர்களாகவே தங்களுடைய கிரியைகளுக்கு முடிவுக்கு
வர வேண்டும். That is when the law has finished its lesson for you.
அப்பொழுதுதான் பிரமாணமானது தன்னுடைய பாடத்தை கற்றுக் கொடுத்து விட்டது.
You have finished school when you have come to an end of yourself.
நீங்கள் உங்களுடைய முடிவுக்கு வந்தவுடனே நான் பள்ளி படிப்பை முடித்து விட்டேன் என்று சொல்லலாம்.
That means you say, Lord, I give up. I can never make this.
ஆண்டவரே, என்னால் இது முடியவே முடியாது. விட்டு விடுகிறேன் ஆண்டவர் என்று சொல்லுகிறீர்கள்.
It's like the disciples who tried fishing all night and never succeeded.
ராம் முழுவதும் கஷ்டப்பட்டு மீன் பிடிக்காமல் இருக்கக்கூடிய அந்த சிஷ்யர்களைப் போல.
Finally they gave up.
கடைசியாக விட்டு விட்டார்கள். எங்களால் முடியாது.
The Lord came and filled their boat in a moment.
அப்போது ஒரு கணத்திலே அவருடைய படகை மீன்களால் நிரப்பி விட்டார்.
When they were just about to give up and go home, we can say they had finished their school education.
அவர்கள் இனிமேல் இந்த தொழிலை வேண்டாம் என்று விட்டுவிட்டு வீட்டுக்கு போகக்கூடிய அந்த நேரத்தை நாம் பள்ளி படிப்பு முடித்து விட்டார்கள் என்று சொல்லலாம்.
That is the final class of the law.
அதுதான் அந்த பிரமாணத்தினுடைய பள்ளியின் கடைசி வகுப்பு.
You cannot make it.
நீ உன்னாலே முடியாது.
Supposing they went to fish at 6 o'clock the previous evening.
முந்தின நாள் 6 மணிக்கு மாலையிலே மீன் பிடிக்க போயிருக்கிறாள் என்று
வைத்துக்கொள். They had not learned their lesson by 9 o'clock at night.
இரவு 9 மணி வரை அந்த பாடத்தை கற்றுக்கொள்ளவில்லை.
They still had to be in school.
இன்னும் பள்ளியிலே தான்
இருந்தார்கள். 1 o'clock in the morning they had not learned the lesson.
அதிகாலை 1 மணியிலே இன்னும் பாடத்தை கற்றுக்கொள்ளவில்லை.
4 o'clock in the morning they had not learned the lesson.
அதிகாலை 4 மணிக்கும் கூட பாடத்தை கற்றுக்கொள்ளவில்லை.
5 o'clock
5 மணிக்கு
they gave up.
விட்டுவிட்டார்கள்.
They said it's no use.
இனிமேலும் மீன் பிடித்து பிரயோஜனம் இல்லை, ஒன்றுமே கிடைக்காது.
Cannot get it.
நமக்கு நமக்கு எந்த மீனும் கிடைக்காது.
They had passed school.
அப்படி சொல்லும்பொழுது அவர்கள் அந்த பள்ளி படிப்பிலே தேர்ச்சி பெற்று விட்டார்கள்.
And they are ready to go home.
இப்போது வீட்டுக்கு போவதற்கு
ஆயத்தமாகிறார்கள். Then
அங்கே ஆண்டவர் அங்கே
தோன்றினார்.
வலப்புறத்திலே வலையை வீசுங்கள்.
And the boat is full of fish.
படகு மீன்களினாலே
நிரம்பி. And they've never caught so much fish in their whole life.
வாழ்க்கை முழுதுமாய் அவ்வளவு மீன்களை பிடித்ததே இல்லை.
That is grace.
அதுதான் கிருபை.
But you cannot come there till you have passed your through school.
ஆனால் பள்ளி படிப்பை முடிக்காதபடி அங்கு வர முடியாது.
So let me repeat.
ஆகவே மீண்டும் சொல்கிறேன்.
How do you know you have passed school?
பள்ளி படிப்பை முடித்து விட்டேன் என்று எப்படி தெரியும்?
When you can honestly say, I've come to an end of myself, I can never live this life God wants me to live.
தேவன் விரும்புகிற இந்த வாழ்க்கை என்னாலே வாழ முடியாது என்பதை நான் கற்றுக்கொண்டேன். என்னுடைய எல்லா முயற்சிகளுக்கும் முடிவுக்கு வந்துவிட்டேன் என்று சொல்லுவதால்.
You want to go through that school quickly.
வெகு சீக்கிரமாக இந்த பள்ளி படிப்பை முடிக்க வேண்டுமானால்.
Just go through Matthew chapter 5, 6 and 7 with an honest heart.
ஒரு நேர்மையான இருதயத்தோடு கூட மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களை வாசியுங்கள்.
And do you know what will happen to you if you read it with an honest heart?
ஒரு நேர்மையான இதயத்தோடு கூட நீங்கள் வாசித்தீர்களானால் என்ன நடக்கும் தெரியுமா?
You will come to this conclusion.
நீங்கள் இந்த முடிவுக்கு வருவீர்கள்.
That it is impossible to live the Christian life.
கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதே முடியாத ஒரு காரியமாக
இருக்கிறது. There are many people who come and tell me.
அநேக இடத்தில் வந்து சொல்கிறார்கள்.
Oh brother Zach, it's so difficult to live the Christian life.
கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதே ரொம்ப கடினமாக இருக்கிறது சகோதரரே.
It's not difficult.
நான் கடினம் இல்லை என்று சொல்கிறேன்.
It's impossible.
அது கூடாத காரியம்.
It's not difficult, it's impossible.
அது முடியாது என்று அல்ல, அது கூடாத காரியம்.
And if you're still thinking it's difficult, then you still have to finish your school lesson.
அது கஷ்டமா இருக்கிறது என்று சொல்லுவீர்களானால் இன்னுமா நீங்கள் பள்ளி படிப்பு படிக்க வேண்டியிருக்கு.
You've got 2-3 more classes to go.
இன்னும் 2-3 வகுப்புகள் படிக்க வேண்டும்.
You'll finally pass out of school when you say this is impossible.
இது கஷ்டமா இருக்கிறது என்று சொல்லுவதல்ல, இது முடியாது என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு வந்தால் தான் பள்ளி படிப்பை முடித்து விட்டீர்கள் என்று அர்த்தம்.
Have you finished your school education?
பள்ளி படிப்பை முடித்து விட்டீர்களா?
Can you say this is impossible to live this life?
இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வது என்பது கூடாத காரியம் என்று சொல்லுவீர்கள்.
You are ready to seek God for grace.
அப்படியானால் தேவனை கிருபைக்காக தேடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்கள்.
Boldly to the throne of grace to get grace to help you.
அப்போது உங்களுக்கு உதவி செய்யும்படியாக தைரியமாக நீங்கள் கிருபாசன தண்டைக்கு வர முடியும்.
See in Hebrews chapter 4,
எபிரேயர் 4 அதிகாரம்
and verse 16.
16 வசனம்.
We read about mercy and grace.
கிருபையும் இரக்கத்தையும் குறித்து நாம் வாசிக்கிறோம்.
These are two different things.
இந்த இரண்டுமே வித்தியாசமான காரியங்கள்.
It says, let us draw near to the throne of grace with boldness.
நாம் அந்த தைரியமாய் கிருபாசனத்தினிலே சேரக்கிறோம் என்று பார்க்கிறோம்.
There was no throne of grace that people could go to in the Old Testament.
பழைய உடன்படிக்கையிலே கிருபாசனம் என்ற ஒன்று இல்லை.
But now in the New Covenant there's a throne of grace.
ஆனால் புது உடன்படிக்கையிலே கிருபாசனம் என்ற ஒன்று உண்டு.
After Jesus has ascended to the right hand of the Father.
இயேசு பிதாவின் வலது பாரசத்துக்கு ஏறி சென்ற பிறகு.
How do we know Jesus is at the right hand of the Father?
இயேசு பிதாவின் வலது பாரசத்தில் இருக்கிறார் என்று எப்படி தெரியும்?
The Holy Spirit has come into our heart.
பரிசுத்த ஆவியே நம்முடைய உள்ளத்திலே வந்திருக்கிறார்.
On the day of Pentecost.
பெந்தெகோஸ்தே நாளிலே.
Peter said.
பேதுரு சொன்னான்.
The coming of the Holy Spirit is the proof that Jesus is at the right hand of the Father.
இயேசு தேவனுடைய வலது பாரத்தில் இருக்கிறார் என்பதனுடைய அத்தாட்சியே பரிசுத்த ஆவியானவர் பூமிக்கு வருவதாகும் என்று சொன்னார்.
Something like if a person travels from here to Delhi by train and sends a telegram saying arrived.
ஒரு மனிதன் இங்கிருந்து டெல்லிக்கு ட்ரெயினில் பிரயாணமாய் போய்விட்டு அங்கு போன பிறகு நான் வந்து சேர்ந்து கொண்டேன் என்று சொல்லி தந்தி அடிக்கிறது போல.
The coming of the Holy Spirit is Jesus' telegram saying I have arrived at the right hand of the Father.
நான் பிதாவின் வலது பாரசத்துக்கு வந்து சேர்ந்து விட்டேன் என்று சொல்லி தந்தி அனுப்புவது போல பரிசுத்த ஆவியானவர் இங்கே பூமிக்கு அனுப்புகிறார்.
The Holy Spirit in our heart proves that my savior is at the right hand of the Father.
ஆகவே பரிசுத்த ஆவியானவருடைய உள்ளத்திலே வந்த காரியம் என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாரசத்தில் இருக்கிறார் என்பதை
நிரூபிக்கிறது.
அங்கே கிருபையின் ஆசனம்
ஒன்று உண்டு. I can come boldly to it.
அதிலே நான் தைரியமாய் வர முடியும்.
What do I get there? அங்கே
என்ன எனக்கு கிடைக்கிறது?
First of all I get mercy.
முதலாவதாக எனக்கு கிருபை கிடைக்கிறது.
That we all need.
நமக்கு எல்லாருக்குமே தேவை.
Jesus never needed it.
இயேசுக்கு அது தேவையில்லை.
Because he never sinned.
ஏனென்றால் அவர் பாவமே
செய்யவில்லை. There was no sin in him at all.
அவரிலே பாவமே இல்லை.
But we the best of us all of us need it.
ஆகவே நம்ம எல்லாருக்குமே இரக்கம் தேவை.
We need mercy.
நமக்கு இரக்கம் தேவை.
Forgiveness of our past sins.
நம்முடைய கடந்த கால பாவ வாழ்க்கை மன்னிக்கப்பட வேண்டும்.
The first thing we receive.
இதைத்தான் நாம் முதலாவது பெற்றுக்கொள்கிறோம்.
After we receive mercy.
இரக்கத்தை பெற்றவர்கள்.
It says we find grace.
பிறகு கிருபையை நாம் பெற்றுக்கொள்கிறோம்.
Grace is not the same as mercy.
கிருபையும் இரக்கமும் ஒன்றல்ல.
Grace is to help us overcome this sin which we were defeated by.
நாம் ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்ட பாவத்தை மேற்கொள்வதற்கு கொடுக்கப்படுவதுதான் கிருபை.
So I can paraphrase this word like this.
ஆகவே இந்த வார்த்தையை நான் இப்படி விளக்கி சொல்லலாம்.
Let us come to the throne of God's help for us.
தேவனுடைய சிங்காசனத்திற்கு நமக்கு தேவனுடைய உதவி கிடைக்கும் முடியாக வருவோம்.
And we first of all receive forgiveness of sins.
முதலாவது நாம் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்கிறோம்.
Removal of all the guilt of our past life.
நம்முடைய கடந்த கால வாழ்க்கையின் குற்ற உணர்வெல்லாம் நீக்கப்படும்.
Then we can find power there from God to help us overcome temptation.
இப்பொழுது சோதனையை மேற்கொள்வதற்காக தேவனுடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்கிறோம்.
Which is our time of need.
நம்முடைய தேவைக்கு ஏற்றார் போல.
Our time of need is when we are about to fall into sin.
ஏற்ற சமயம் எப்பொழுது என்று சொன்னால் நாம் பாவத்திலே விழ இருக்கிறோமே அந்த நேரம்.
Come and take help from God.
அந்த நேரத்தில் நாம் தேவனிடத்தில் வந்து உதவி
பெற்றுக்கொள்ளலாம்.
இதுதான் புது உடன்படிக்கை.
This is not possible in the old covenant.
இது பழைய உடன்படிக்கையில் சாத்தியமில்லை.
We can think of our struggling to overcome sin like or overcome temptation like climbing a mountain.
நாம் நம்முடைய சோதனை மேற்கொள்ளுகிற காரியத்தை ஒரு மலையிலே ஏறுகிற ஒரு காரியத்துக்கு ஒப்பிடலாம்.
And we can be very proud of our ability to climb mountains.
ஒரு மரத்தை மலையிலே ஏறக்கூடிய எனக்கு திறமை இருக்கிறது என்று சொல்லி அதை குறித்து பெருமையா இருக்கலாம்.
Supposing you are slipping and about to fall.
நீங்கள் ஒருவேளை மலையிலே ஏறிக்கொண்டிருக்கும் போது வழுக்கி விழத்தெரிகிறீர்கள்.
And you don't ask for help.
அங்கே உதவியை கேட்பதில்லை.
And you fall down and break your bone.
நீங்கள் கீழே விழுந்து உங்களுடைய எலும்பை முறித்துக்
கொள்கிறீர்கள். And then you ask, cry out for help.
அப்போது நீங்கள் உதவிக்காய் கத்துகிறீர்கள்.
Then an ambulance comes.
ஒரு ஆம்புலன்ஸ் வருகிறது.
And picks you up.
உங்களை தூக்கி கொண்டு போகிறது.
That is mercy.
அதுதான் இரக்கம்.
After you have fallen into sin.
பாவத்திலே விழுந்த பிறகு.
The mercy ambulance comes.
இரக்கம் என்கிற அந்த ஆம்புலன்ஸ் வருகிறது.
Because you cry out for help.
ஏனென்றால் நீங்கள் உதவிக்காய் கத்துகிறீர்கள்.
Lord, forgive me. ஆண்டவரே
என்னை மன்னியும்.
Takes you to the hospital.
உங்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறது.
Cleanses your sin.
உங்களுடைய பாவங்களை எங்கே சுத்திகரிக்கிறது.
Good.
நல்லது.
Then you come back climbing the mountain again.
மீண்டும் மலையேற வருகிறீர்கள்.
Again you are about to slip.
மீண்டும் விழ தெரிகிறீர்கள்.
You don't ask for help.
உதவியை கேட்பதில்லை.
You fall down.
நீங்கள் கீழே விழுகிறீர்கள்.
Break your bones again.
மீண்டும் எலும்பு உடைகிறது.
Then you cry for help.
அப்போது உதவிக்காய் கத்துகிறீர்கள்.
Then the ambulance of mercy comes, picks you up and takes you and cleanses you.
இரக்கம் என்கிற ஆம்புலன்ஸ் வருகிறது, உங்களை தூக்கி கொண்டு மருத்துவமனையில் போய் சுத்திகரிக்கிறது.
And that can happen to you again and again and again and again and again.
இது மீண்டும் ஆண்டவாய் மீண்டும் நடந்து கொண்டே இருக்க முடியும்.
Every time you get mercy.
ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு கிருபை இரக்கம் கிடைக்கும்.
Here is good news.
இங்கே ஒரு நல்ல செய்தி.
Before you fall.
விழுவதற்கு முன்பதாக.
Ask God for grace.
தேவனிடத்தில் கிருபை காய் கேளுங்கள்.
We are too proud sometimes.
சில சமயத்தில் கேட்பதற்கு
பெருமையாக இருக்கோம். I can make it.
நானே ஏறி விடலாம்.
Then you have not finished school.
அப்பொழுது நீ பள்ளி படிப்பை முடிக்கவில்லை.
You finish school when you realize I cannot make it.
என்னால முடியாது என்று எப்பொழுது உணர்கிறாய் அப்பொழுதுதான் பள்ளி படிப்பை முடித்து விட்டாய் என்று அர்த்தம்.
You say Lord,
ஆண்டவரே,
I cannot overcome this anger.
நான் இந்த கோபத்தை என்னால் மேற்கொள்ள
முடியாது. I cannot overcome this lust.
இந்த இச்சையை என்னால் மேற்கொள்ள முடியாது.
I cannot control my tongue.
என்னுடைய நாவை கட்டுப்படுத்த முடியவில்லை.
Please help me.
ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும்.
And I cry out for grace to help me.
நான் கிருபைக்காய் கதறி
I'm slipping.
நான் ஒழிக்கும் பொழுதே கதறுகிறேன்.
Suddenly I find two arms lifting me up and putting me on top of the rock.
திடீரென்று இரண்டு கரங்கள் வந்து என்னை அப்படியே தாங்கி அந்த பாறையின் மேலே வைக்கிறதை நான் உணர்கிறேன்.
I don't fall.
நான் இப்போது விழுவதில்லை.
Wonderful.
அற்புதமாக இருக்கிறது.
That is grace to help me in my time of need.
இதுதான் ஏற்ற சமயத்திலே நமக்கு உதவி செய்யும் கிருபை.
You tried out in temptation.
நீங்கள் சோதனை நேரத்தில் இதை முயற்சி செய்து பாருங்கள்.
Many times in past years you have fallen and fallen and fallen and asked God for the mercy ambulance to come and pick you up.
கடந்த எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் விழுந்து 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 விழும்போதெல்லாம் தேவனுடைய இரக்கம் என்னும் ஆம்புலன்ஸை கேட்டிருக்கிறீர்கள்.
Why don't you now cry out to God before you fall?
இப்பொழுது நீ விழுவதற்கு சற்று முன்பதாக ஏன் தேவனிடம் கதறக்கூடாது?
ஆண்டவரே, help me.
எனக்கு உதவி செய்யும்.
Supposing you about to fall into lust or anger.
இப்பொழுது விச்சையிலோ கோபத்திலோ
சோதிக்கப்படுகிறீர்கள். Lord, I'm about to fall. Help me.
ஆண்டவரே, நான் விழப்போகிறேன், எனக்கு உதவி செய்யும்.
Just like Peter said, Lord, save me when he was sinking.
பேதுரு தண்ணீரிலே முழுகும்போது ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கத்தினார்.
Immediately Jesus stretched out his hand.
உடனடியாக தன்னுடைய கரத்தை நீட்டினார்.
Made him stand.
அவனை நிற்க வைத்தார்.
You'll suddenly find that the Lord helps you.
திடீரென்று தேவன் உங்களுக்கு உதவி செய்கிறதை
பார்ப்பீர்கள்.
கொஞ்ச நேரம் கழித்து
you say, hey, how is that? I didn't fall.
ஹே, எப்படி நான் விழாமலே இருந்து விட்டேன்?
Every time in the past I used to fall.
கடந்த காலங்களிலே விழுந்து கொண்டே இருந்தேனே.
How is it I didn't fall this time?
இப்போது எப்படி நான் விழாமல் இருக்கிறேன்?
When you are tempted on the internet to watch pornography.
நீங்கள் செக்ஸ் படங்களை இன்டர்நெட் மூலமாக பார்ப்பதற்கு சோதிக்கப்படும் பொழுது
you are strongly being tempted.
நீங்கள் அதை கிளிக் பண்ணுவதற்கு நீங்கள் அதிகமாக சோதிக்கப்படுகிறீர்கள்.
Don't battle it yourself.
நீங்களாகவே அங்கே போராட வேண்டாம்.
Say, Lord, help me.
ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும்.
Save me from this.
இதிலிருந்து விடுதலையாக்கும் என்று கேளுங்கள்.
God will help you at that moment.
தேவன் அந்த நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்வார்.
And suddenly you will find.
திடீரென்று நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள்.
Hey, how is it I didn't turn to those filthy pictures?
எப்படி இந்த அசுத்தமான படங்களை நான் பார்க்காமல் இருக்க இருந்துவிட்டேன்?
That was grace.
அதுதான் கிருபை.
And you keep on doing that a few times, ultimately you become strong to overcome these.
நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள். நீங்கள் போக போக நீங்கள் இந்த சோதனைக்கு நீங்கள் வலிமையானவராக மாறிவிடுவீர்கள்.
There is a good homework that you can practice in the next few days.
ஆகவே வரக்கூடிய ஒரு சில நாட்களிலே நீங்கள் ஒரு நல்ல வீட்டுப்பாடம் செய்யலாம்.
Whatever your weaknesses.
உங்களுடைய பலவீனம் எதுவாக இருந்தாலும்
சரி. The moment you are being tempted to fall, say, Lord, give me grace now. I want to.
நீங்கள் விழுவதற்கு சோதிக்கப்படுகிற அந்த நேரத்திலே ஆண்டவரே கிருபை தாரும், நான் ஜெயிக்க விரும்புகிறேன் என்று கேளுங்கள்.
You will begin to experience what the new covenant is.
நீங்கள் புது உடன்படிக்கை என்றால் என்ன என்பதை அனுபவிக்க ஆரம்பித்து
நாம் ஜெபிப்போமா? Will you bow your heads?
உங்களை தலையில வணங்கி
ஜெபிப்போம். Lord, help me to know this secret of asking for grace.
முடியத்தில் கிருபை கேட்கக்கூடிய ரகசியத்தை அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும்.
I want to be an overcomer.
நான் ஒரு ஜெயம் பெறுகிறவனாக இருக்க
விரும்புகிறேன். I am defeated far too often in my life.
அடிக்கடி ஆண்டவரே நான் தோற்று
போகிறேன். I want to be an overcomer in my life.
நான் என்னுடைய வாழ்க்கையில வெற்றி பெறுகிறவனாக இருக்க விரும்புகிறேன். எனக்கு தயவு செய்து உதவி செய்யும்.
Jesus name.
இயேசுவின் நாமத்தில்.
God will answer you.
கண்டிப்பாக தேவன் உங்களுக்கு பதில் கொடுப்பார்.
God bless you.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.